வணக்கம். இன்னைக்கு நாம மின்னூட்டங்களுக்கு இடையிலான ஒரு ரொம்ப அடிப்படையான விஷய பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம்.
வணக்கம். ஆமா, ரொம்ப முக்கியமான விதி இது.
நாம உங்க 12 வகுப்பு இயற்பியல் புத்தகத்தில் இருக்கிற கூலும் விதியைத்தான் அலச போறோம். இது என்ன சொல்லுது, எப்படி கண்டுபிடிச்சாங்க, ஏன் இது இவ்வளவு முக்கியம்னு பார்க்கலாம்.
சரி.
குறிப்பா சார்ல்ஸ் கூலும் வந்து கையில் இருக்கிற மின்னோட்டத்தோட அளவு என்னன்னே தெரியாம இதை எப்படி கண்டுபிடிச்சாருங்கிறது, அதுதான் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு.
ஆமா, அது உண்மையிலே புத்திசாலித்தனமான ஒரு ஆய்வு முறை.
வாங்க அதை பத்தி பேசலாம். சரி, முதல்ல இந்த கூலும் விதி அப்படின்னா என்ன, என்ன சொல்ல வருது?
இது வந்து ரெண்டு புள்ளி மின்னூட்டங்களுக்கு இடையில இருக்கிற விசை அளக்குது. புள்ளி மின்னூட்டம்னா அதாவது ரொம்ப சின்னதா ஒரு புள்ளி மாதிரி இருக்கிற மின்னூட்டம் கொண்ட பொருட்கள்.
ஓகே, சின்ன பொருட்கள்.
ஆமா. விதி என்ன சொல்லுதுன்னா, அந்த விசை வந்து அந்த ரெண்டு மின்னூட்டங்களோட அளவுகளோட பெருக்கற்பலனுக்கு நேர் விகிதத்துல இருக்கும்.
சரி, Q1 பெருக்கல் Q2 மாதிரி.
அதேதான், Q1 Q2க்கு நேர் விகிதம். அப்புறம் அவற்றுக்கு இடையில இருக்கிற தூரத்தோட வர்க்கத்துக்கு எதிர் விகிதத்துல இருக்கும்.
ஓ, 1/r² மாதிரி.
கரெக்ட், 1/r². சுருக்கமா சொன்னா, மின்னூட்டம் அதிகமானா விசை அதிகமாகும், தூரம் அதிகமானா விசை ரொம்ப வேகமா குறைஞ்சிடும்.
தூரத்தோட வர்க்கத்துக்கு எதிர் விகிதம், இது நியூட்டனோட புவியீர்ப்பு விதி மாதிரி இருக்கே, அதுக்கும் இதுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா?
மிகச்சரியான பாயிண்ட். ஆமா, ரெண்டுமே தலைகீழ் இருபடி விதிகள் தான், இன்வர்ஸ் ஸ்கொயர் லாஸ்.
ஓஹோ, பொதுவா முப்பரிமாண வெளியில ஒரு புள்ளியிலிருந்து சீரா பரவற எதுவா இருந்தாலும் அதோட தாக்கம் தூரம் அதிகமாக அதிகமாக இப்படிதான் குறையும். ஒளி, ஒளி, இந்த மாதிரி விசைகள்.
புரியுது. ஆனா உங்க புத்தகத்திலே ஒரு எடுத்துக்காட்டு 1.3 சொல்லுது பாருங்க. ஒரு எலக்ட்ரானுக்கும் புரோட்டானுக்கும் நடுவுல இருக்கிற மின் விசை இருக்குல்ல?
ஆமா.
அது அதே ரெண்டு துகள்களுக்கு நடுவுல இருக்கிற புவியீர்ப்பு விசையை விட பல பல கோடி மடங்கு வலிமையானது.
பல கோடி மடங்கா? நம்பவே முடியலையே.
மலைக்கு வைக்கிற வித்தியாசம் அது.
சரி, இப்ப அந்த முக்கியமான கேள்விக்கு வருவோம். கூலும் எப்படி இதை அளந்தாரு? மின்னூட்டத்தோட அளவு கியூ என்னன்னே தெரியாதப்போ உங்க புத்தகத்துல திருகு தராசு கோலங்கள்னு சொல்லுது.
ஆமா, அதுதான் கூலும் செஞ்ச ஒரு, எப்படி சொல்றது, ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக். அவர் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன விசைகள் அளக்க திருகு தராசுங்கிற கருவியை பயன்படுத்தினாரு.
டார்ஷன் பேலன்ஸ்.
அதேதான், அதுல ஒரு நூல் முறுக்கிறத வச்சு விசையை அளக்கலாம். இப்ப கியூ தெரியாது இல்லையா, அதுக்கு அவர் என்ன செஞ்சாருன்னா,
சொல்லுங்க,
ஒரு சின்ன உலோக கோலத்துல மின்னூட்டம் ஏத்திட்டு அதே மாதிரி இருக்கிற இன்னொரு மின்னூட்டம் இல்லாத கோலத்தால தொட்டாரு.
ஓ, தொட்டா என்னாகும்?
சமமா இருக்கிறதால மின்னூட்டம் சரிப்பாதியா பிரிஞ்சிடும். ஒன்னுல கியூ இருந்தா தொட்டதுக்கு அப்புறம் ரெண்டுலயும் Q/2 Q/2 இருக்கும்.
ஆஹா, புத்திசாலித்தனமா இருக்கே.
இதையே திரும்ப திரும்ப செஞ்சு Q/4 Q/8 அவருக்கு தெரிஞ்ச விகிதங்கள்ல மின்னூட்டங்களை உருவாக்கிக்கிட்டாரு.
சரி சரி.
அப்புறம் இந்த மாதிரி தெரிஞ்ச விகித மின்னூட்டங்களை வச்சு தூரத்தை ஆற மாத்தி மாத்தி விசையா அளந்தாரு. மின்னூட்டங்களோட பெருக்கற்பலனை மாத்தி விசையா அளந்தாரு. ரொம்ப கவனமா செஞ்சு.
F வந்து Q1 Q2 நேர் விகிதத்திலையும் R² எதிர் விகிதத்திலையும் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாரா?
துல்லியமா அந்த விகிதசம தொடர்பை அனுபவபூர்வமா நிறுவனாரு.
அந்த காலத்து கருவிகளை வச்சு இவ்வளவு துல்லியமா செஞ்சது ஆச்சரியம்தான். அப்போ இந்த தொடர்பை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த விகிதசம மாறிலி கே வருமே.
ஆமா, K=1/4πε0.
அந்த மாறிலி தான் மின்னூட்டத்தோட அழகான கூலும வரையறுக்க பயன்படுச்சா?
கரெக்டா சொன்னீங்க. அந்த விதி மூலமா தான் மின்னூட்டத்தோட SI அலகு, அதாவது கூலும வரையறுக்க முடிஞ்சது. வெற்றிடத்துல 1 மீட்டர் தள்ளி வச்சிருக்கிற 2 1 கூலும் சார்ஜுகளுக்கு நடுவுல இருக்கிற விசை கிட்டத்தட்ட 9 பில்லியன் நியூட்டன்.
9 பில்லியன், ரொம்ப அதிகம்.
ஆமா, நடைமுறைக்கு இது ரொம்ப பெரிய அழகு. அதனாலதான் நாம மைக்ரோ கூலும் நானோ கூலும்லாம் பயன்படுத்துறோம்.
சரி, அந்த K=1/4πε0ல வர εநாட் அப்படின்னா என்ன?
εநாட்ங்கிறது வெற்றிடத்தோட விடுத்திறன், பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். இது பிரபஞ்சத்தோட ஒரு அடிப்படை மாறிலி. எதுக்கு ஒளி வெற்றிடத்துல ஒரு குறிப்பிட்ட வேகத்துல போகுதுங்கிறதுக்கெல்லாம் இது சம்பந்தப்பட்டிருக்கு.
ஓஹோ.
அப்புறம் இன்னொன்று முக்கியம், அந்த சூத்திரத்தோட வெக்டர் வடிவம் F=K(Q1Q2R²R⁻²1).
ஆமா, அது திசையையும் சொல்லும் இல்லையா?
சரியா சொன்னீங்க. விசையோட எண்மதிப்பை மட்டும் இல்லாம திசையையும் சொல்லுது. ஒரே மாதிரி மின்னூட்டம்னா விலக்கும், எதிரெதிர்னா ஈர்க்கும். இத நியூட்டனோட 3வது விதியோடையும் ஒத்துப்போகுது.
சரி, உங்க புத்தகத்திலேயே இன்னொரு எடுத்துக்காட்டு 1.4 இருக்கு. கோளங்களை தொட்டு மின்னூட்டத்தை பாதியாக்கி தூரத்தையும் பாதியாக்கிறது, அதோட நோக்கம் என்ன?
அது வந்து இந்த விதியோட கணித தன்மையை நேரடியா டெஸ்ட் பண்ணி பார்க்கற மாதிரி.
எப்படி?
நீங்க ரெண்டு கோளத்திலயும் மின்னூட்டத்தை பாதியாக்குறீங்க. Q1 Q2 வந்து Q1 ஸ்கொயர் Q2 ஸ்கொயர் ஆகுது. தூரத்தையும் பாதியாக்குறீங்க. R வந்து R/2 ஆகுது. இப்போ புது விசை என்ன ஆகும்னு கணக்கு போட்டா
சொல்லுங்க.
F'=K Q1 Q2/R2² மேல Q1 Q2/4 வரும், கீழே R2/4 வரும். 4 கேன்சல் ஆயிடும்.
அப்போ
பழையபடியே K Q1 Q2/R2 வந்துடுமா?
அதேதான். F'=F. விசை மாறவே மாறாது. இது கூலும் விதியோட அந்த கணித வடிவம் எவ்வளவு சரியா இருக்குன்னு காட்டுது.
அருமை. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கூலும் விதிங்கிறது சும்மா ஒரு ஃபார்முலா இல்ல, நிச்சயமா இல்ல.
அணுக்கள் எப்படி ஒன்னா இருக்கிறதுல இருந்து நம்ம போன் சார்ஜ் ஆகுறது வரைக்கும் எல்லாத்துக்கும் இதுதான் அடிப்படை.
ஆமா, இயற்கையோட இவ்வளவு அடிப்படையான ஒரு விஷயத்த இவ்வளவு எளிமையான ஒரு கணக்கு சமன்பாடு சொல்லுதுங்கிறதே ஆச்சரியம்தான். அதுவும் மின்னூட்டம்னா என்னன்னு முழுசா புரியறதுக்கு முன்னாடியே கூலும் இதை கண்டுபிடிச்சிட்டாரு.
அந்த சோதனை முறை அதுதான் விஞ்ஞானத்தோட அழகே. படிப்படியா எப்படி புரிதல் வருதுன்னு காட்டுது.
கரெக்ட். சின்ன சின்ன அளவீடுகள், கவனமான பகுப்பாய்வு பெரிய உண்மைகளுக்கு வழிவகுக்கும்.
சரி நேயர்களே, நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி. இந்த விதி வந்து வெட்டிடத்துல, அதாவது காத்தே இல்லாத இடத்துல வேலை செய்யும்னு பார்த்தோம். ஒருவேளை அந்த ரெண்டு மின்னூட்டங்களுக்கு நடுவுல காத்தோ கண்ணாடியோ தண்ணியோ இருந்தா இந்த அடிப்படை விசை எப்படி மாறும்னு நினைக்கிறீங்க?
நல்ல கேள்வி, யோசிக்க வேண்டிய விஷயம்.
இதை பத்தி யோசிச்சு பாருங்க. அடுத்த முறை சந்திக்கும் வரை நன்றி.
நன்றி.